ஆராய்ச்சி அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். சங்கீதம் 119:102.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கருத்தோடு காத்திருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்நாட்களிலே வேதாராய்ச்சி நிகழ்ச்சியிலே 1 கொரிந்தியர் நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று 1 கொரிந்தியர் 11:20-34 வரை சிந்திக்கப் போகிறோம். பவுலப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 11 திருச்சபையிலே பெண்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபடும் பொழுது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறினார். ஆண்கள் எவ்வாறு இருக்கக்கூடாது என்றும் சொன்னார். அதற்கான காரணத்தையும் கூறினார். மட்டுமல்ல, கொரிந்து சபையிலே காணப்பட்ட பிரிவினை எப்படி கர்த்தருடைய ராப்போஜனத்திற்காக கூடி வரும்பொழுதும் ஒரு பிரச்சனையா இருந்தது என்பதை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். குறைந்த சபையிலே கர்த்தருடைய ராப்போஜனத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளும் முன்பதாக அங்கே ஒரு சாப்பாட்டு நேரம் இருந்திருக்கிறது. அவர்களுக்குள்ளே இருந்த பிரிவினையின் காரணமாக அந்த சாப்பாட்டு நேரமும் உண்மையான ஒரு அன்பின் விருந்தாக அனுசரிக்கப்படவில்லை. தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். ஒன்று கொரிந்தியர் 11:20, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். அங்கே என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்கிறீர்களா? அந்த அன்பின் விருந்திற்கு ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் உணவை வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு ஒரு பொது இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். சபை கூடி வரும் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே ஒரு ஏழையும் வந்திருக்கிறான். அவன் மிக எளிதான கொஞ்சம் உணவுப் பொருளை கொண்டு வந்திருக்கிறான். அவன் பசியாகவும் இருக்கிறான். அவனுக்கு அடுத்ததாக ஒரு செல்வந்தனும் உட்கார்ந்திருக்கிறான். இந்த காலத்து வழக்கப்படி சொல்வோம் என்றால், ஒருவன் கோழி பிரியாணியும் ஐஸ்கிரீமும் கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் தனக்கு அருகிலே பசியோடு இருக்கிற அந்த ஏழைக்கு தன்னுடைய உணவிலே அவன் கொஞ்சமும் கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த ஐக்கியமானது முறிந்து போய்விட்டது. உண்மையான அன்பு இல்லாமல் ஐக்கியம் உண்டாக முடியாது. எனவேதான் பவுல் சொல்கிறார், பாருங்கள் வசனம் 21, இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே. ஆம், இவ்வாறு செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் அல்ல. இந்த இப்படி என்கிற வார்த்தை சில மூலப்பிரதிகளிலே இல்லை என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் பொருள் எந்த விதத்திலேயும் இங்கே மாறுபடுகிறதில்லை. அதாவது இவர்களுக்குள்ளே உண்மையான அன்பும் ஐக்கியமும் இல்லாமல் இணைந்து கர்த்தருடைய ராப்போஜனத்தை புசிப்பது கர்த்தரை நினைகூறும்படி செய்கிற ஒரு காரியம் அல்ல. 1 Corinthians 11:22, புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனா? புகழேன். இப்படி உண்மையான அன்போடும் ஐக்கியத்தோடும் அந்த உணவு இருந்தும் அந்த ஐக்கிய நேரத்தை அவர்கள் செலவழிக்கவில்லை என்றால் அவர்கள் வீட்டிலேயே தங்கள் உணவை அருந்தியிருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்கிற செயலின் மூலமாக தேவனுடைய சபையை அசட்டை செய்கிறார்கள். இந்த ஐக்கிய விருந்து நேரத்திலே சிலர் குடித்தும் வெறித்தும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனநிலைமையிலேயும் அப்படிப்பட்ட வாழ்க்கையின் நடக்கைகளின் மத்தியிலேயும் எப்படி கர்த்தருடைய ராப்போஜனத்தை குறித்து அவர்கள் சிந்திக்க முடியும்? எனவேதான் பவுல் சொல்கிறார், இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தருடைய ராப்போஜனத்திற்கு முந்தி எந்த ஐக்கிய விருந்தும் இருப்பது போல தெரியவில்லை. ஆனால் சில சபைகளிலே கர்த்தருடைய ராப்போஜனத்திற்கு பின்னால் ஐக்கிய விருந்துகள் நடைபெறுகிறது. சில திருச்சபைகளிலே ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கும் ஆலய பிரதிஷ்டைக்கும் அல்லது மற்றொரு குறிப்பிட்ட நாளிலேயும் விருந்து செய்யப்படுகிறது. ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலேயும் திருச்சபைகளிலே ஒருவரோடு ஒருவர் கொள்ள வேண்டிய அன்பும் ஐக்கியமும் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவரை குறித்த கரிசனை மற்றவர்களுக்கு இருக்கிறதா என்பதை குறித்து யோசிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது திருச்சபையிலே நடைபெறும் ஒரு களியாட்டு. ஐக்கிய விருந்து என்ற பெயரிலே நடைபெறும் விருந்துகளிலே உண்மையான அன்பும் ஐக்கியமும் வளர்கிறதா அல்லது சபை சிதறுகிறதா? அப்படிப்பட்ட ஐக்கிய விருந்துகளிலே மக்கள் பெற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய நன்மை என்ன? இவை எல்லாவற்றையும் நாம் சிந்திக்க வேண்டும். ஏதோ பல ஆண்டுகளுக்கு முன்னதாக சடங்காச்சாரமாக யாரோ ஆரம்பித்த ஒரு காரியம் அது விடப்படக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு 5 கோட்டை பொங்கினோம், அடுத்த வருஷம் 6 கோட்டை பொங்குவோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்வதிலே எந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இல்லை. உண்மையான அன்பற்ற ஆசீர்வாதமற்ற உணவு நேரங்களை தவிர்த்து அப்படி செலவு செய்யும் தொகைகளை கொண்டு இன்னும் கர்த்தரை அறியாத எத்தனையோ பேருக்கு ஆண்டவருடைய அன்பை கொடுப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் என்பதை யோசிக்க வேண்டும். தொடர்ந்து வரும் பகுதிகளிலே கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை பவுல் விவரிக்கிறார். பாருங்கள் 1 Corinthians 11:23, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராய் இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து. சிலர் இயேசு கிறிஸ்து ராப்போஜனத்தை அனுசரித்தது போலவே நாங்களும் அனுசரிக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் காலை 11 மணிக்கு அந்த ஆராதனை நடத்துவார்கள். இயேசு கிறிஸ்து இதை நியமித்த நேரத்திலேயே இதை அனுசரிக்க வேண்டும் என்றால் இரவு நேரத்திலே அனுசரிக்க வேண்டும். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பஸ்கா பண்டிகையின் கடைசி இரவு உணவின் பின்னர்தான் கர்த்தருடைய பந்தி முதலாவதாக அனுசரிக்கப்பட்டது. அந்த இரவிலேதானே அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டார். அந்த ராப்போஜனத்தின் போது அவர் அப்பத்தை எடுத்தார். 1 Corinthians 11:24, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பவுல் மேல் வீட்டறையிலே இல்லை. இந்த நேரடியான வெளிப்பாட்டை கர்த்தரிடத்திலிருந்தே அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த இரவில்தான் தீமையின் சக்திகள் இரட்சகரை அழிக்க வந்தது. கர்த்தருடைய ராப்போஜனம் மிக எளிதான ஒரு முறையிலே ஆனால் அர்த்தமிக்க ஒன்றாய் அமைந்தது. இங்கே ஸ்தோத்திரம் பண்ணி என்று நாம் வாசிக்கிறோம். மேல் வீட்டறையிலே இருக்கும்பொழுதே இயேசுவின் மேலே சிலுவையின் நிழல் பட ஆரம்பித்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலேயும் தேவனுக்கு அவர் ஸ்தோத்திரம் செலுத்தினார். பாவமானது மேல் வீட்டறையின் கதவை தட்டியது. இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை அழிக்க துடித்தது. ஆனாலும் அவர் அங்கேயும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். மேலும் அவர் அதை பிட்டு என்று நாம் பார்க்கிறோம். இதை குறித்து விசுவாசிகளுக்குள்ளே பல வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கின்றன. சில திருச்சபைகளிலே அப்பமாக கொடுக்கப்படுகிற உணவுப் பொருட்களை பிட்டு என்ற வார்த்தைகள் கூறப்படுகின்றன. சில திருச்சபைகளிலே அவ்வாறு செய்யப்படுகிறதில்லை. அப்பத்தை பிட்டு என்கிற வார்த்தை வெளிப்படுத்தும் சத்தியம், அது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது என்று அர்த்தமாம். பெங்கல் என்பவர் கூறும்பொழுது அப்பத்தை பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுதே அதை பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது என்பதை தெளிவாக்குகிறது. அது மட்டுமல்ல, குறைந்த திருச்சபையிலே அவரவர் தங்கள் தங்கள் போஜனத்தை உட்கொண்டது கடிந்து கொள்ளக்கூடியது என்றும் கூறுகிறார். 1 கொரிந்தியர் 11:25, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, அந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நிறைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்பம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், பிட்கப்பட்ட அவருடைய சரீரத்தை குறித்து பேசுகிறது. பாத்திரமானது புதிய உடன்படிக்கையை குறித்து பேசுகிறது. பாத்திரம் என்று சொல்லும்பொழுது பாத்திரத்திலிருந்த பல ரசத்தை குறித்து பேசுகிறது. ஆனால் புளிப்பான ரசத்தையோ போதைக்காக பயன்படுத்தும் ஒரு பொருளையோ அது குறிக்கவில்லை. கர்த்தருடைய ராப்போஜனத்திற்கு புளித்த பழரசத்தை பயன்படுத்த வேண்டுமா அல்லது சாதாரண பழரசத்தை பயன்படுத்த வேண்டுமா என்ற வாக்குவாதம் செய்வதெல்லாம் மாம்சத்துக்குரியவர்களின் தேவையில்லாத சர்ச்சைகள். அது புளிப்பில்லாதது என்று நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அது பஸ்கா பண்டிகையின் விருந்து. அங்கே புளிப்பில்லாத அப்பம் பயன்படுத்தப்படுகிறது. புளிப்பில்லாத அப்பத்தை பயன்படுத்தும் பொழுது புளிப்புள்ள ரசத்தை பயன்படுத்துவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. ஆனால் இங்கே ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ரசத்தை குறித்து சொல்லும்பொழுது திராட்சைப்பழ ரசத்தை குறித்து பேசும்பொழுது பாத்திரம் என்று சொல்கிறார். அவருடைய சரீரமே அவருடைய ரத்தத்தை பெற்றிருந்த பாத்திரம். அவர் மரணம் அடைந்து ரத்தத்தை சிந்தப் போகிறார். அப்போஸ்தலர்கள் திரும்ப திரும்ப கூறும் சத்தியம் என்னவென்றால், இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பு, இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு இரக்கம் கொடுக்கப்பட்டது. தேவன் தம்முடைய பரலோகத்தின் பின் கதவை திறந்து யாரும் பார்க்காத நேரத்திலே நம்மை பரலோகத்திற்குள்ளே அனுமதிக்கவில்லை. நம்மை அவருடைய பிள்ளைகளாக பரலோக வாசலின் முன்னாலே கொண்டு வந்து பரிசுத்த தேவனின் எதிர்பார்ப்பின்படி நம்முடைய எல்லா பாவத்திற்கான விலைக்கரையத்தையும் இயேசு கிறிஸ்து செலுத்தினபடியினாலே நாம் அவரோடு நித்தியமாய் வாழப்போகிறோம். தேவன் பாவத்தை பாராமல் கண்களை மூடிக்கொண்டு அக்கறையற்றவராய் இருக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல இல்லை. எல்லா மனுக்குலத்தின் பாவங்களையும் குறித்து அவர் செயல்பட்டு விட்டார். தன்னுடைய சொந்த குமாரனையே அதற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறிக்க ஒப்பு கொடுத்து விட்டார். அதுதான் அவருடைய பாத்திரம். அதிலேதான் புதிய உடன்படிக்கையின் ரத்தம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11:26, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இங்கே புதிய ஒரு காரியத்தை பவுல் சேர்த்து சொல்கிறார். 1 கொரிந்தியர் 11 ஒன்று, அவர் புதிய கதவுகளை திறக்கிறார் அல்லது நிழலாட்டமாக இருந்த ஒரு காரியத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். இப்பொழுது புதிய ஒரு காரியத்தை நாம் காண உதவி செய்கிறார். நாம் பார்க்கும் புதிய வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் வருமளவும் என்ற வார்த்தை. நாம் கர்த்தருடைய ராப்போஜனத்தை அனுசரிக்கும் பொழுது அந்த மேஜையானது மூன்று திசைகளை நோக்கி பார்க்கிறது என்று சொல்லலாம். முதலாவதாக, கர்த்தர் நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் நினைவு கூறும் நேரமாயிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு பின்னாலே திரும்பி, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே தொங்கியதை நான் நினைத்து பார்க்கிறேன், நீங்கள் மறந்து போகக்கூடாது, நினைவிலே வைத்திருக்க வேண்டிய ஒன்று இது என்று கூறுகிறார். இது முக்கியமானது. இது கடந்த காலத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக, ராப்போஜன மேசையானது ஒரு ஐக்கிய நேரமாகிறது. இது நினைவுபடுத்தும் சத்தியம், ஜீவனுள்ள கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், அவரோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. இது இன்றைக்கு செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். மூன்றாவதாக, இது ஒரு உடன்படிக்கை, அதாவது எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறது. கர்த்தர் மீண்டும் வருகிறார். இந்த கர்த்தருடைய மேஜையானது நீண்ட நாட்கள் கடந்து செல்லப் போகிறதில்லை. இது அநித்தியமானது. இந்த ராப்போஜன ஆராதனை அகற்றப்பட்ட பிறகு இதை நாம் அனுசரிக்கப் போகிறதில்லை. ஏனென்றால் அவர் வருமளவும் இதை நாம் செய்கிறோம். இவ்வாறு நாம் செய்யும்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவத்திற்காகவும் மரித்தார் என்பதை தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இது ஒவ்வொரு முறை செய்யப்படும் பொழுதும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த அழிந்து போகக்கூடிய சாதாரண உணவுப் பொருட்களை எடுத்து, உலகத்திலே பலவீனமான காரியங்களை எடுத்து, ஒரு முக்கியமான நினைவு கூறும் ஸ்தம்பத்தை நாட்டினார். அது பளிங்கி கல்லினாலே செய்யப்பட்டதல்ல, வெண்கலத்தினாலே பொன்னினாலே செய்யப்பட்டதும் அல்ல. அது சாதாரண உணவுப் பொருட்களான அப்பமும் திராட்சைப்பழ ரசமும் அவ்வளவுதான். ஆனால் அது அவரை குறித்து பேசுகிறது. அவருடைய மரணத்திற்கு பொறுப்பு நான் தான் என்று என்னை நினைவுபடுத்துகிறது. 1 கொரிந்தியர் 11:27-29 கவனியுங்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எனத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். 29 கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் என்று வாசிக்கிறோம். திருச்சபை வரலாற்றை நாம் பார்க்கும்பொழுது இந்த கர்த்தருடைய ராப்போஜனத்தின் அர்த்தத்தை குறித்து பல பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. கர்த்தருடைய ராப்போஜனத்தை நிதானித்து அறிவது என்றால் என்ன? சில திருச்சபைகளிலே இந்த உணவு பதார்த்தங்கள் இயேசுவின் சரீரமாக மாறுகிறது என்று சொன்னார்கள். திராட்சரசம் இயேசுவின் ரத்தமாக மாறுகிறது என்று சொன்னார்கள். இது உண்மை என்றால் அதை உட்கொள்வது மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிப்பதற்கு இணையாகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த உணவு பதார்த்தங்கள் அப்படி மாறுகிறதில்லை. அது அப்பமாகவும் திராட்சரசமாகவே இருக்கிறது. அப்படியென்றால் எப்படி கர்த்தருடைய ராபோஜனத்தை நிதானித்து அறிவது? 2, சுவிட்சர்லாந்தை சேர்ந்த சீர்திருத்த தலைவர் சுங்கிலி என்பவர் இது வெறும் அடையாளம்தான் என்று கூறினார். ஆனால் பிரியமானவர்களே, இது வெறும் அடையாளத்தை விட மேலானது. இப்பொழுது நாம் எம்மாவுக்கு போகிற சாலைக்கு செல்வோம். இதை குறித்து லூக்கா 23 வாசிக்கிறோம். கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நாம் அப்பொழுது நிதானித்து அறியலாம். இயேசு கிறிஸ்துவின் 2 சீடர்கள், 2 விசுவாசிகள் எருசலேமிலே இயேசுவை சிலுவையிலே அடித்த பயங்கரமான காட்சியை கண்களாலே பார்த்த பின்னர் மேலும் தொடர்ந்து எருசலேமிலே நடைபெற்ற சம்பவங்களையெல்லாம் நிறைவடைந்தது போன்ற ஒரு சூழ்நிலையிலே நடந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். சற்று நாட்களாக நடைபெற்ற காரியங்களை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் எதை குறித்து பேசுகிறார்கள் என்று கேட்கிறார். அவர்கள் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதை குறித்தும் கல்லறை நோக்கி சென்ற பெண்கள் கோரிய காரியங்களை குறித்தும் பேசிக் கொண்டு சென்றோம் என்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களோடு இணைந்து கொண்டு இந்த காரியங்களை குறித்து கவலையோடு பேசிக் கொண்டு போகிறார்கள் என்பதை கேட்கிறார். அவரை யாரோ ஒரு அந்நியர் என்று எண்ணிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு கூறுகிறார்கள். அவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் என்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை நடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை நடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவரை பார்த்து தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலேயும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். கிராமத்திலே அவர் தங்காமல் நேராக போகிறவர் போல காண்பித்தார். அந்நாட்களிலே இரவிலே பிரயாணம் செய்வதும் மிகவும் ஆபத்தானது. அப்பொழுது அவர்கள் அவரை பார்த்து, சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, நீர் எங்களோடு தங்கியிரும் என்று அவரை வருந்தி கேட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். உள்ளே சென்றபொழுதுதான் அவர்கள் சாப்பிடும்படியாக உட்கார்ந்தார்கள். சில நாட்களுக்கு முன்னர்தான் தனது சொந்த சீடர்களோடு கூட பஸ்காவை புசித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு முதல் முதலாவதாக அவர் கர்த்தருடைய ராப்போஜனத்தை அனுசரிக்கிறார் என்று சொல்லலாம். கவனியங்கள், லூக்கா 24 அதிகாரத்திலிருந்து அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களோடு அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அந்த உணவு நேரத்திலே அவர் அவர்களோடு இருந்தது எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம் இல்லையா? அந்த உணவு வேளையிலே அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்பொழுதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சொன்னது என்ன? வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னார்கள். அவர் அவர்களோடு ஒரு உணவு நேரத்திலே உட்கார்ந்தார். அவர் செய்தது என்ன? தன்னை வெளிப்படுத்தினார். இதுதான் கர்த்தருடைய ராப்போஜனம். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய ராப்போஜனத்திலே பங்கு பெறும்பொழுது அவர் அங்கே பிரசன்னராயிருக்கிறார். கர்த்தருடைய ராப்போஜனம் வெறும் அடையாளம் மட்டுமல்ல, ராப்போஜனம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானித்து அறிய வேண்டும். உங்கள் வாயிலே அப்பத்தை வைக்கிறார்கள், உங்கள் இருதயத்திலே கிறிஸ்து இருக்கிறார். எனவே கர்த்தருடைய ராப்போஜனத்திலே சேரும் பொழுதெல்லாம் இந்த ஒரு உண்மை அனுபவத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ராப்போஜன வேலைகளின் அர்த்தத்தை உணராமல் உணர்வற்றவர்களாய் அதிலே பங்கு பெற்ற நேரங்களை கர்த்தரே நமக்கு மன்னிப்பாராக. 1 கொரிந்தியர் 11:30, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அவர்களிலே அநேகர் பலவீனமாயிருந்தார்கள், சிலர் மரித்தும் போய்விட்டார்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய பந்திலே சேரும்பொழுது அபாத்திரராய் அதிலே பங்கு பெற்றார்கள். அதை குறித்து அக்கறைப்பட்டுக் கொள்ளாமல் எந்த உணர்வும் இல்லாதவர்களாக சடங்காச்சாரமாக பங்கு பெற்றார்கள். 1 கொரிந்தியர் 11:31-32, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். இது விசுவாசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தவறு காணப்படும் பொழுது நம்மை நாமே நிதானித்து நாம் அறிய முடியும். அப்படி நாம் செய்யவில்லை என்றால் அவர் நம்மை நியாயம் தீர்க்கிறார். கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்கும் பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். அப்படி தண்டிக்கப்படுவதனாலே உலகத்தோடு கூட நாம் நியாயம் தீர்க்கப்படப் போகிறதில்லை. உலகத்தை அவர் எதிர்காலத்திலே நியாயம் தீர்க்கப் போகிறார். எனவேதான் அவருடைய பிள்ளைகளை அதற்கு முன்னதாகவே அவர் தண்டிக்கிறார். 1 கொரிந்தியர் 11:33-34, ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். குறிந்த சபையிலே இன்னும் சில காரியங்கள் தவறாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ஆனால் அவைகளை குறித்து அவர் இப்பொழுது எழுதப்போகிறதில்லை. தான் அங்கே வரும்பொழுது மற்ற காரியங்களை திட்டம் பண்ணுகிறேன் என்கிறார். நிகழ்ச்சியை கருத்தோடு கவனித்துக் கொண்டிருந்த என கருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் கேட்ட செய்தியிலே ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிற சத்தியங்கள் என்ன? திருச்சபையிலே ஐக்கிய விருந்துகள் இருக்கும் என்றால் அது அர்த்தமுள்ள ஐக்கிய நேரங்களாய் இருக்க வேண்டும். அவரவர் தங்கள் தங்கள் ஆகாரங்களை கொண்டு வர வேண்டும். அதை அன்பின் நிமித்தமாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் உள்ள அன்பை பகிர்ந்து கொள்ளும் நேரம்தான் அது. அது ஒரு சடங்காச்சாரமாகவோ ஒரு கேளிக்கையாகவோ மாறக்கூடாது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலமாக உண்மையான அன்பு வளரும் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை என்றால் ஒவ்வொரு வருடமும் இதனால் பிரச்சனைகள் தான் வருகிறது என்றால் அப்படிப்பட்ட விருந்து நேரங்களை தவிர்த்துவிட்டு அசனத்தை நிறுத்திவிட்டு திருச்சபையிலே உண்மையான ஐக்கியத்தை குறித்து சிந்திக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தருடைய பந்திலே சேரும்பொழுது அதை ஒரு சடங்காச்சாரமாக எண்ணி கலந்து கொள்ளாமல், ஏதோ அவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம் என்று மட்டும் சிந்தியாமல், அப்பத்தை பிட்கையிலே அவர் நம்மோடு இருக்கிறதை உணர்ந்தவர்களாக அபாத்திரமாக பந்திலே சேராமல் நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பாவங்களை உணர்த்துவார் என்றால் அதை உண்மையான மனதோடு அறிக்கை செய்து திருப்பந்திலே சேர வேண்டும். அப்படி இல்லை என்றால் கர்த்தர் நம்மை சிட்சிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட உடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே திருச்சபையில் உள்ள மக்களோடு கூட உண்மையான அன்போடும் உண்மையான ஐக்கியத்தோடும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ கிருபை செய்யும். எங்கள் திருச்சபைகளிலே இருக்கிற பகை உணர்வுகள் பிரிவினைகள் எல்லாவற்றையும் உம்முடைய திரு ரத்தத்தினாலே நீர் கழுவி சுத்திகரித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் உண்மையான ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உம்முடைய திருப்பந்திலே சேரும் போதெல்லாம் நீர் எங்களோடு பிரசன்னராயிருக்கிறீர் என்பதை உணர்ந்து எங்களை நாங்களே நிதானித்து அறிந்து அதிலே பங்கு பெற உதவி செய்யும். உம்முடைய திருப்பந்தியிலே அக்கறையில்லாமல் கலந்து கொண்டபடினாலே சிக்ஷிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற யாராவது இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, நீரே அவர்களை பூரணமாய் மன்னித்து சீக்கிரமாக இந்த சிக்ஷையிலிருந்து அவர்களை நீர் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்ட இதயத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பக்தரே
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஏசாயா 52:12 வசனத்தின் பின்பாகம்.